எல்லாவற்றை பார்க்கலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். இப்ரியருக்கு எழுதின நிருபம், த புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 3 வெர்ஸ் 1 and 2. இப்ரியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொண்டு ஓபன் யுவர் பைபிள் அண்ட் யுவர் ஹார்ட் பிளேஸ்.
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரிசுத்த சகோதரர், நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் Fix your thoughts on Jesus. Fix your thoughts on Jesus. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர், ஆங்கிலத்தில் ஹெவன்லி கோல், பரம அழைப்பு, தட்ஸ் மீன் பரலோக அழைப்பு, த இன்விடேஷன் ஃப்ரம் ஹெவன். யாருக்கென்றால் பரிசுத்த சகோதரர். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். சோ நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும் மட்டுமல்ல, பரலோக அழைப்பை பெற்ற பாக்கியமுள்ள ஜனங்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய பாக்கியம், அல்லது எவ்வளவு பெரிய நம்பிக்கை. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கு? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை பெற்று ஜனங்களாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அதற்கு பேர் தான் சபை, தட் இஸ் சர்ச். தேவனுடைய பரம அழைப்பை அல்லது பரிசுத்த அழைப்பை அல்லது பரலோக அழைப்பை பெற்று ஜனங்களாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இதற்கு பேர் தான் சபை. சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம். அது பரம அழைப்பு மட்டுமல்ல, பரலோக அழைப்பு. நாம் பெற்ற ஜனங்கள், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியாய், அழியாத ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? அதுதான் இந்த வசனம் சொல்றது. இப்படி இருக்கு பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பே யுவர் அட்டென்ஷன் பிளீஸ் ஆன் ஜீசஸ். இதனாலே கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நான் நம்புகிறேன் தேவ பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் மிகவும் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பாரா இருந்தால் சந்தேகம் இல்லை, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எவரை அதிகமாக கவனிக்கிறோமோ, எவர் மேல நாம் அதிகமாக கவனத்தை செலுத்துகிறோமோ, எவரோடு அதிகம் கூடி வாழுகிறோமோ, அப்படிப்பட்டவர்களுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பைபிள் சொல்லுது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தேவசாயலாக மாறுகிறான். தேவனோடு நெருங்கி வாழுகிறவன் தேவசாயலை பெற்றுக் கொள்கிறான். ஏன் நோக்கி தேவனோடு நடந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி அவன் தேவனோடு நடந்த அந்த நடக்கையின் கன்சிக்வன்ஸ் விளைவுதான் அவன் மரணத்தை காணாமலே தேவனாலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். மரணத்துக்கு டிமிக்கு கொடுத்த முதல் மனிதன் ஏனோக்காக காணப்படுகிறார். தேவனோடு நடந்த அப்படின்னு சொல்லப்பட்டது. 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏனோக்கை கேட்டால் குடும்ப வாழ்க்கை தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. தேவனை தேடுவதற்கு அவனுக்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. தேவனோடு இன்டமஸ் நெருங்கி வாழ்வதற்கு ஏனோக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு தடையாக இருக்கவில்லை. அவன் தேவனோடு நெருங்கி நடந்திருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தை விரும்பி நடந்திருக்கிறார். தேவ சமூகத்தை தேடி அதையே நாடி வாழ்ந்தபடியால் தேவன் அவனை மரணத்தையே காணாதபடி தன்னோடு சேர்த்துக் கொண்டது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான நபர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பாரா இருந்தால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நான் சொல்றேன் கேளுங்க, நாம் எந்த அளவுக்கு அவரை கவனித்து பார்க்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரை கவனித்து பார்த்து 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 நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் அவர் சாயல் நமக்குள்ளே உருவாகும் அல்லது உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ரோமர் 8 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், நாம் எல்லோரும் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவருடைய குமாரைய சாயலுக்கு ஒப்பாக மாறும் வரைக்கும் இந்த உலகத்திலே வைத்து நமக்குள்ளே தேவன் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் தன்னுடைய ஆவியை நமக்குள்ளே அருளியிருக்கிறார். நாம் தேவ ஆவியை பெற்ற ஜனங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நான் பார்த்திருக்கேன் சில சின்ன பிள்ளை டிவியில சில நடிகர்கள் ஆக்டர்ஸ் சொல்ல நல்லா கவனித்து பார்ப்பார். அதே போல அந்த பிள்ளைகள் பிஹேவ் பண்றதை நான் பார்க்கக்கூடியதா இருக்குது. அந்த பிஞ்சு உள்ளத்துக்குள்ள அது பதி. ஆகவே அங்க என்ன செய்யறாங்களோ அதை போல அதிகம் செய்ய பார்க்கு, அது செய்ய பழகு. பிஹேவியர். சோ நாம் யாரை அதிகமாக கவனித்து பார்க்கிறோம் என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். என்ன கருமையான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே அதிகம் இடம் பிடித்து விட்ட நபர் யார்? May I ask a question, please? உன்னுடைய வாழ்க்கையை அதிகமாக இடம் பிடித்து விட்ட நபர் யார்? உன் உள்ளத்துக்கு அது தெரியும், உன் இதயத்துக்கு அது தெரியும். வேதம் சொல்றது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்முடைய கவனத்தை இந்த உலகத்திலே பற்பல காரியங்கள் இழுக்கு அல்லது கவருது அல்லது ஈர்க்கு. அதிலே சில விசுவாசிகளும் இழுப்புண்டு போகிறது. என்னே பரிதாபம். நிலையற்ற ஒன்றின் மேல் நம்முடைய கவனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஏன் கெடுத்துக் கொள்வார்? அழிந்து போகிற ஒன்றின் மேல் நாம் அதிக கவனம் செலுத்தி ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போவார்? என கருமையானுக்குள்ளே நம்முடைய உள்ளத்தில் அதிகம் இடம் பிடித்துவிட்ட நபர் யார்? நாம் யாரை அதிகமாக கவனித்து பார்க்கிறோம்? வேதம் சொல்றது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Fix your thoughts on Jesus. He is the one who can save you from the bondage of the sin and the captivity of the slavery. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இரண்டாம் வசனம் சொல்றது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கார். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நன்றாய் கவனி. முதல் வசனம் சொல்றது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படி என்று. இரண்டாம் வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். தன்னை அனுப்பினவருக்கு, தன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பின பிதாவுக்கு இயேசு உண்மை உள்ளவராய் இருந்தார். சொல்ல போனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த 33.5 ஆண்டுகள், மாமிசத்திலே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த 33.5 ஆண்டுகளும், அதுக்கு 15 மில்லியன் நிமிடங்கள் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு பிதாவுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். முதல் வசனம் சொல்றது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாரு. இரண்டாம் வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார் அப்படின்னு சொல்றது. என கருமானவர்களே, இங்கேதான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டிய முக்கியமாகிய கருப்பொருள் இருக்கிறது. அவரு இதுக்குள்ள சுத்தி கொண்டு நிற்கிறேன். தம்மை ஏற்படுத்தினவருக்கு அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். நான் படிக்கிற வேதத்திலே 4 சுவிசேஷ புத்தகங்களை தட்டி தட்டி புரட்டி புரட்டி பார்க்கிறேன். ஏசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையிலே ஒரு இடத்திலேயாவது ஒரு தடவையாவது தன் பிதாவை பார்த்து, ஃபாதர் ஐ ஆம் சாரி, பிதாவே என்னை மன்னித்துக் கொள்ளும், நான் இந்த காரியத்தில் தவறிட்டேன், அல்லது இதுல நான் பிளவுட்டுட்டேன், அல்லது இதை நான் சரியாக செய்யாமல் விட்டுவிட்டேன், அல்லது இதுல நான் உண்மை இல்லாமல் இருந்து விட்டேன் அப்படி என்று எந்த ஒரு இடத்திலும் இயேசு கிறிஸ்து சொன்னதாக நாம் பார்க்க முடியாது. இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த அத்தனை ஆண்டுகளும் அவர் பரிபூர்ணமான ஒரு ஜீவியம் ஜீவித்தார் என்பது சத்தியம், அல்லது நிதர்சனம். ஆகவே நான் யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 அதிகாரத்தில் அவருடைய பரிபூரணத்தினால், பை ஹிஸ் பெர்ஃபெக்ஷன், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேலே கிருபை பெற்றோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே ஞானஸ்நானம் பெற்றோம், கிருபையினாலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டோம், கிருபையினாலே சத்தியத்தை கற்றுக் கொள்கிறோம், கிருபையினாலே வாழுகிறோம், கிருபையினாலே நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்க போறோம், கிருபையினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போறோம். ஆகவே நாம் 1 அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேலே கிருபை பெற்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பழுதற்ற வாழ்க்கையால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையினால், அவருடைய பரிபூர்ண ஜீவியத்தினால் நாம் ஒவ்வொருவரும் கிருபை மேலே கிருபை பெற்றோம் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த மாம்சத்திலே வாழ்ந்த அத்தனை நாட்களும் தன்னை ஏற்படுத்தின பிதாவுக்கு தேவனுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இதைத்தான் நாம் கவனித்து பார்க்கணும். என முதல் வசனம் சொல்றது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. எண்ணத்தை கவனித்து பார்க்க நாம் 2 வசனத்தில் தூண்டப்படுகிறோம். This is an inspiration. இது ஒரு அகத் தூண்டுதல். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. அவைகள் நம்முடைய பக்தி விருத்திக்காக, நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படி, நாம் தேவனோடு நெருங்கி வாழுவதற்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை மிக 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 இன்றியமையும். எந்த அளவுக்கு நாம் அவரை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அவரோடு நெருங்கி வாழ முடியும். எந்த அளவுக்கு நாம் அவரை அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் விருத்தியா பெருகும் அல்லது வளரும். முதல் வசனம் சொல்றது கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இரண்டாம் வசனம் சொல்றது தம்மை ஏற்படுத்தினவருக்கு அவர் உண்மை உள்ளவர். ஆகவே நாம் கவனித்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் அநேக காரியங்கள் அநேக காரியங்களை நாம் கவனித்து பார்க்கலாம். ஆனால் இங்கே குறிப்பிடப்படுகிற முக்கியமான கருப்பொருள் அல்லது தாற்பயம் அல்லது சத்தியம் என்னவென்றால் அவருடைய உண்மை, ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சரியாக பார்க்க தவறினால் நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவளாக வாழ்றது மிக மிக கடினமாகி, எந்த அளவுக்கு நாம் அவரை நெருங்கி பார்க்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் அவரை கவனித்து பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அவருடைய சாயலாக மாற முடியும் அல்லது வளர முடியும் அல்லது நான் திருந்த முடியும் அல்லது நான் மாற முடியும் அல்லது நான் மறுரூபமாக முடியும். This is the truth. அவரை கவனித்து பார்க்கிற ஒன்று இருக்குது, ஆனா கவனித்து பார்க்கிறது இன்னொன்று இருக்கு. கேட்கிற ஒன்று இருக்குது, கவனித்து கேட்கிறது. சோ அண்ட் சோ ஆனா இங்க வேதம் சொல்றது கவனித்து பார், பே யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். அவரை கவனித்து பார், நம் சாயல்கள் மாற, நம்முடைய சுபாவங்கள் மாற, அவரை நாம் கவனித்து பார்க்க 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 ஆவியானவர் நமக்குள்ளே அவருக்குள்ளே இருக்கிற சுபாவத்தை, அந்த தெய்வீக சுபாவத்தை, அந்த தெய்வீக சாயலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே கவனித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அவருடைய உண்மை. ஹலோ, அவருடைய உண்மை. எனக்கு அருமையானவங்களே, வேதம் சொல்றது தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மட்டுமல்ல, அவர் தன்னுடைய உண்மையை தலைமுறை தலைமுறைக்கும் காக்கிறவராக. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், மட்டுமல்ல தன்னுடைய உண்மையை அவர் தலைமுறை தலைமுறைக்கும் காக்கிறவராக. இன்னொரு வேதம் சொல்றது, நாம் உண்மை உள்ளவர்களாய் இல்லாவிட்டாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கவனி, உண்மை என்பது ஒரு தெய்வீக சுபாவம். இட் இஸ் எ டிவைன் நேச்சர். லிசன் டு மீ ப்ளீஸ். உண்மை என்பது ஒரு தெய்வீக சுபாவம். இட் இஸ் எ டிவைன் நேச்சர். நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே உண்மையை கண்டுபிடிப்பது அரிதாக காணப்படலாம். நாம் வாடுகிற உலகம் கலப்பட நிறைந்த உலகம். களவுகளும் பொய்களும் திருட்டுத்தனங்களும் குள்ளத்தனங்களும் பொய்களும் மலிந்து போய்விட்ட ஒரு காலகட்டத்திலே, ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட உலகத்திலே இருந்துதான், அப்படிப்பட்ட பின்னணியிலே இருந்துதான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இதைத்தான் முதல் வசனம் சொல்றது, பரம அழைப்பு. இட் இஸ் எ டிவைன் கால், இட் இஸ் எ எட்டர்னல் கால், இட் இஸ் எ ஹெவன்லி கால். அவர்தான் இயேசு மலைப்பிரசங்கத்தை சொன்னாரு, நீங்கள் பூமிக்கு உப்பு, யூ ஆர் தி சால்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உப்பு சாரமட்டு போனால் வேறு எதனால் சாரமாகும்? வெளியே கொட்டப்படுறதுக்கும் மனுஷரால் மிதிக்கப்படுறதுக்கும் ஒழிய அது வேறொன்றுக்கும் உதவாது. எத்தனையோ காரியங்களுக்கு உதவ வேண்டிய அந்த உப்பு தன் சாரத்தை இழந்தபடியான் இன்றைக்கு ஒன்றுக்கும் உதவாமல் வெளியே கொட்டப்படுகிற ஒரு நிலை. எங்கே பரிதாப்? What a pity. Listen to me, please. இந்த உலகம் பொய் நிறைந்ததாக இருக்கலாம். களவுகளும் கொலைகளும் கொள்ளைகளும் திருட்டுத்தனங்களும் குள்ளத்தனங்களும் மலிந்து காணப்படுகிறது. இன்டெகிரிட்டி, நேர்மையை காணுவது கடினமாக இருக்கிறது. லஞ்சங்களும் ஊழல்களும் பெருகி இருக்கிறது. களவுகளும் பொய்களும் பெருகி இருக்கிறது. உண்மைதான். அப்படிப்பட்ட சமுதாயத்தில், இன் தட் சொசைட்டி, அந்த சமூகத்திலே, அந்த சமுதாயத்திலே, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நீ உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்து உன்னை தெரிந்து கொண்டார் என்பதை மாத்திரம் உன் மனதிலே நிறுத்திக் கொண்டு இயேசுவை நீ கவனித்து பார்ப்பாயாக இருந்தால் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த உண்மை, அந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ள பெருகும், பெருகி கொண்டே இருக்கும். நாம் அவருக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். பாரு, நாம் பார்க்கக்கூடாதவர்களை பார்க்கிறபடியாலும், பார்க்கக்கூடாதவர்களை கவனித்து பார்க்கும்படியாலும், அப்படிப்பட்ட இந்த உலகத்தின் சரக்குகள், இந்த பிசாசின் காரியங்கள் நமக்குள்ளே ஊடுருவதற்கு இது ஏதுவாக இருக்கு. Why you want to open the door to the devil? பைபிள் சொல்லுது, ஏ சொல்றாரு, கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய். சொல்ற கேளுங்க, உலகம் தன் அசுத்தங்களை எல்லாம் உன் கண்களுக்குள்ளாக கொட்டுறதுக்கு இடம் கொடுக்க. இந்த உலகம் தன் அசுத்தங்களை எல்லாம் உன் கண்களுக்கு ஊடாக கொட்டுவதற்கு இடம் கொடுக்க. நோ ஹூ ஆர் யூ, நோ வேர் யூ ஸ்டாண்ட், நோ வாட் யூ டூ. What about your friends? உள்ளங்களையும் உள்ளாந்திரியங்களையும் ஆராய்கிற தேவன் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய உண்மையை தலைமுறை தலைமுறைக்கும் காக்கிறவராக. தேவன் உண்மையுள்ளவர் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீயும் நானும் இந்த உலகத்திலே வாழுகிற உண்மையுள்ள வாழ்க்கை தான் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை பறைசாட்டும் பாருங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நானே தேவன்பதற்கு நீங்களே சாட்சி, நீங்களே சாட்சி, நீங்களே சாட்சி. பரலோகத்திலிருக்க தூதர்களை, எண்ணுக்கணக்கற்ற தூதர்கள் தேவ சமூகத்தில், பரலோகத்தில், பட் அவர்களை இந்த உலகத்தில் தனக்கு சாட்சியாக அவர் வைக்க விரும்பல. அல்லது நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் தனக்கு சாட்சியாக அவர் வைக்கல. நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு, யூ ஆர் த விட்னஸ் ஆஃப் காட் அண்ட் கிரைஸ்ட், ஐ ஆம் த விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தம்முடைய உண்மையை அவர் தலைமுறை தலைமுறைக்கும் காக்கிறவராக இருக்கிறார். உண்மை ஒரு தெய்வீக சுபாவம். பிசாசிடத்திலே உண்மை இல்லை. மாறாக உண்மையாக வாழுகிறவர்களை, நேர்மையாக ஜீவிக்கிறவர்களை அதில் இருந்து வழிவிலக பண்ணுவதற்கு முயற்சி. ஒரு தடவை அல்ல, பல தடவை அல்ல, உன் கண்களை ஏறெடுத்து பார். உன்னை சுற்றிலும் இருக்கிறவெல்லாம் உண்மையாகத்தான் வாழுகிறார்களா, அல்லது சேச்சில உன்னோடு இருக்கிற எல்லாரும் உண்மையாகத்தான் ஜீவிக்கிறார்களா? நீ மாத்திரம் உண்மையா இருக்கணும். நீ ஒருவ மாத்திரம் உண்மையா இருக்கணும். மற்றவங்களை பார், சமயத்துக்கு ஏற்றபடி வளைந்து கொடுக்கிறார். அவ்வப்போது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுவார். நீ கொஞ்சம் சரிஞ்சா என்ன, நீ கொஞ்சம் வளைஞ்சால் என்ன, நீ கொஞ்சம் மாறினால் என்ன? அப்பத்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படியெல்லாம் பிசாசு ஓதுவான். அதானே என கருமையான பிசாசிடத்தில் உண்மை இல்லை. உண்மையாக நேர்மையாக வாழ விரும்புறவர்களை வாழுறவர்களை கெடுத்து கோணலாக்குவதை பிசாசு தன் தொழிலாக கொண்டிருக்கிறான். உன் வாழ்க்கையிலே அவன் கிரியை செய்யறதுக்கு நீ இடம் கொடுக்கிற. நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு இந்த உலகத்திலே மாமிசத்திலே வாழ்ந்த அத்தனை நாட்களும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். எனக்கு அறிமையான வாழ்விலும் ஊழியத்திலும், வாழ்க்கையிலும் ஊழியத்திலும், சொல்லிலும் செயலிலும் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் என்பது சத்தியம். சோ இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருந்தபடியால் அவரை பின்பற்றுகிற நாம், ஹலோ லிசன், இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருந்தபடியால் இருக்கிறபடியால் அவரை பின்பற்றுகிற நாம், அவரை பின்பற்றுகிற நாம் அனைவரும் எப்படி இருக்கணும்? நாமும் அவருக்கு ஏற்ற உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. விசுவ ஜாமி சொல்லுங்க. இப்ப நாம் என்ன செய்யறோம்? கர்த்தாவே நீர் உண்மையுள்ளவர், ஸ்தோத்திரம், நீர் உண்மையுள்ளவர். சரி, நாம் அவரை அப்படி சொல்லலாம், பாடலாம், அவரை ஆராதிக்கலாம், தொழுது கொள்ளலாம். ஆனால் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில உண்மை இருக்கு? தட்டுத்தி பிசாசு சிரிப்பான், நகைப்பான், தேவ சமூகத்தில் நம்மை குற்றம் சாட்டுவான். உண்மை உள்ளவர் இன்னொரு போஸ்ட் இருக்கு, நாம் கலந்துருவோம் சீக்கிரமா. தயவுசத்தில் ஏறும்போது வெளிப்பத்த விசேஷம் இரண்டாம் அதிகாரத்துக்கு வாருங்கள். சீக்கிரம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம். அங்கே சிமினா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது பத்தாம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். அங்க சொல்லப்படுறது ஆகிலும் நீ உண்மையாயிரு, ஆகிலும் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிலவெட், இது தேவனுடைய வார்த்தை. தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. இந்த வேதத்திலே சில கிரீடங்களை குறித்து சொல்லப்படுகிறது, ஆனா இங்கே ஒன்று சொல்லப்படுறது ஜீவ கிரீடம், த கிரவுன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடம். இந்த கிரீடம் யாருக்கு தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால், மரண பரியந்தம் உண்மையாயிருக்கும். அந்த வசனம் சொல்றது, நீ படப்போற பாடுகளை குறித்து பயப்படாது, நீ சோதிக்கப்படும் போட்டாக பிசாசான உங்கள் சில காவலிலே போடப்படுவீர்கள், பயப்படக்கூடிய சில காரியங்கள் வாழ்க்கையில ஏற்படும், ஆனாலும் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஆண்டவர் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் ஏற்படும் போதும், நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படும் போதும், சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருக்கும் போதும், நெருக்கங்கள் நம்மை சூழும் போதும், நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி நாம் உண்மையாக இருப்போமா இருந்தால் பிசாசு வெட்கப்பட்டு போவான், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவார், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டார். ஆகவே மரண பரியந்தம், என்ன கவனிங்க, மரண பரியந்தம் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தான் நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். மறந்துட மறந்துட, ஏன்னா உண்மை உள்ளவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பொய்யர்களும் கள்ளர்களும் மாய்மாலமாக ஜீவிக்கிறவர்களும் தேவனுக்கு விரோதமாக வாழ்றவர்களும் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்தாலும் இயேசுவே என்று சொன்னாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அவர் God is so faithful. He will never ever change.
We are serving unchangeable God.
ஒரு மாறாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் மாறி போகிறது, ஆனா தேவனோ மாறாதவராக இருக்கிறார். நேற்று மீண்டும் என்றும் மாறாது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். மனுஷன் தான் இன்றைக்கு ஒரு மாதிரி இருப்பான், நாளைக்கு வரும், ஆனா தேவன் அவர் அப்படியே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அன்றைக்கு அவர் இறக்கமுள்ளவராக இருந்தால் இன்றைக்கும் அவர் இறக்கமுள்ளவராக இருக்கும். அன்றைக்கு அவர் மனதுருகுனா இன்றைக்கும் அவர் மனதுருக்கமுள்ளவராக இருக்கும். அன்றைக்கு அவர் அன்புள்ளவராக இருந்தால் இன்றைக்கும் அவர் அன்பு, அன்றைக்கு அவர் வல்லமுள்ள இன்றைக்கும், அன்றைக்கு அவர் பரிசுத்தர் இன்றைக்கும். So and so he will never ever change. God is so faithful. Listen to me please. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை. எனக்கு அருமையான உள்ள நான் யோசித்து பார்த்தேன், என்னங்க இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில தானே நாம் உண்மையா வாழப்போறோம். இந்த பூமியிலே உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட இந்த சின்ன வாழ்க்கையில, இந்த குறுகின வாழ்க்கையில தான் நாம் உண்மையாக இருக்க போறோம். எங்க பரலோகத்தில் போய் நாம் உண்மையா இருக்கணும். இங்க உண்மையாக வாழ்ந்தவர்கள் தான் அங்கே உட்பிரவேசிப்பார். இங்கே தேவனுக்கு உண்மை உள்ளாமல் கள்ளத்தனமாக வாழுகிறவர்கள், கபடமாக ஜீவிக்கிறவர்கள், வஞ்சகமாக வாழுகிறவர்கள், ஏமாற்றமாக வாழுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லது பாதாளத்தில் போய் கிடந்து கொண்ட நாம் உண்மையாக வாழ போறோம். அங்கே நமக்கு மீண்டும் ஒரு ரீசான்ஸ் கொடுக்கப்படுறதா? நோ. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நாம் உண்மையாக வாழ்வதற்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு நான் இந்த டாபிக்ல பிரசங்கிக்கிறேன்லவா, நாளைக்கு இந்த 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 சத்தியத்தை உங்க வாழ்க்கையில சோதிக்கத்தக்கதான சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில சம்பவம். அப்ப நான் உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் தேவ சமூகத்தில் இணைந்து கொள்ள. Then you can find out who are you. கருமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். ஒரு காரியத்தில் கூட தன் பிதாவை அவர் ஏமாற்றல், ஒரு காரியத்தில் கூட தன் பிதாவுக்கு அவர் குற்றம் செய்ய. பரிபூர்ணமாக வாழ்ந்தான். He is a challenge for everyone who are living in this world. உண்மையாக அவரை நாம் கவனித்து பார்த்தால் நாம் எல்லோருக்குமே இயேசு ஒரு சவாலாகத்தான் தெரியும். அவர் ஒரு சரித்திர புருஷன் பாருங்க. இவரை சேவிக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். இதை விட்டு இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தை சேவிக்கிறான், சிலர் தங்களையே சேவிக்கிறான். என்னே பரிதாபம், நீயோ தேவனுடைய மனுஷனே, மனுஷியே உன்னை குறித்து எச்சரிக்கிறார். சோ மரண பரியந்தம் உண்மையாகிறது. உபத்திரப்படுவீர்கள், காவலிலே போடப்படுவீர்கள், ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாக, அப்பொழுது உன்னுடைய உண்மைக்குரிய பலனை நான் உனக்கு தருவேன். நீ நெருக்கத்தின் மத்தியிலே காவலிலே போடப்படுகிற நேரத்திலும், பயப்படுகிற சூழ்நிலைகள் மத்தியிலும், நெருக்கங்கள் மத்தியிலும் நீ எனக்கு உண்மையாக இருந்தா அல்லவா, நீ எனக்கு உண்மையாக இருந்தபடியால் நான் உனக்கு பலன் அளிப்பேன். ஐ வில் கிவ் யூ த ரிவர்ட். வேதம் சொல்றது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனோட கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருது என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமே சொல்லுங்க. என கருமானவர்களே, உண்மையை தேவன் விரும்புகிறார். ஒரு உண்மையான ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்விலும் ஊழியத்திலும் சொல்லலும் செயலிலும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அவரை பின்பற்றுகிற நாமும் உண்மையுள்ளாக இருக்கணும். நான் இந்த கோவிலுக்குள்ள போறதுக்கு முதல்ல இது ஒரு காரியம், இந்த பழைய பாட்டு பரிசுத்த வாணிகளை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்த போது எபிரேயர் 12:1 சொல்லுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடக்கடவும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் அப்படின்னு அந்த வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. அதுல ஒருவரை கொண்டு வந்தா அவருடைய பேரு யோசிப். அவருடைய வாழ்க்கை குறித்து நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அவர் எவ்வளவு தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கார். தான் நெருக்கப்பட்ட போது தன் சொந்த சகோதரர்களாலே புரிந்து கொள்ளப்படாமல் போன போது, அடிமை போல விற்கப்பட்ட போதும், அந்நிய தேசத்திலே கொண்டு போகப்பட்ட போதும், அநியாயமாக நிலவரையிலே காவல் கிடங்கிலே கிடந்த போதும், அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட போதும், தன்னுடைய வாழ்க்கையில பல விதங்களிலே அவர் நெருக்கப்பட்ட போதும், அவர் தன்னுடைய வாழ்க்கையில பல விதங்களிலே சோதிக்கப்பட்ட போதும், தேவனுக்கு உண்மையாக இருந்தபடியால் தேவன் அவரை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நாம் என்ன நினைக்கிறோம், அவன் ஏப்து தேசத்துக்கு அதிபதியாக இருந்தான் சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பொசிஷனுக்கு அவன் எத்தனை வழிகளுக்குள்ளால பாடுகளுக்க கடந்து போன என்பதை நாம் கவனிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் வல்லமையாக பல ஊழியக்காக பாதிக்கப்படுறான்னு சொன்னா அவர் எவ்வளவு அவர்கள் என்னென்ன பாடுகளை கடந்து போனார்கள், என்னத்தையெல்லாம் ஆண்டவருக்காக விட்டார்கள், ஆண்டவருக்காக என்னத்தையெல்லாம் எடுத்தார்கள், இதையெல்லாம் பார்க்கிறவர்கள் மிக மிக குறைவுதான். சொந்த சகோதரர்களாலும் நெருக்கப்பட்டான். தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நெருக்கப்பட்டான். ஆனால் ஒரு இடத்திலும் யோசேப்பு உண்மை அற்றவராக வாழ, தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு அவர் உண்மைகளாக வாழ்ந்தார். காவல் கிடங்கில போடப்பட்ட போது, அந்நிய தேசத்தில் கொண்டு போகப்பட்ட போது, சொந்த சகோதரர்களாலே நெருக்கப்பட்ட போது, வாழ்க்கையில பற்பல பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்ட போதும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் தேவனுக்கு உண்மையுள்ளதாக இருந்த யோசேப்பு, உனக்கும் எனக்கும் ஒரு சவால் இல்லையா? அப்படி வாழ்ந்தபடியால் தேவன் அவரை கைவிட்டாரா? அவர் உபத்திரப்பட்டது உண்மை, பாடுபட்டது உண்மை, சிறுத்தாளிலே கிடந்தது உண்மை, அணியாக குற்றச்சாட்ட நாம் பார்க்கிறோம். என கரிமானவர்களே, யோசேப்பு போய்விட்டார். ஆனா யோசேப்பின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பாரு, நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், சோதனைகள் வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவருக்கென்று நாம் உண்மையாக இருப்போமா இருந்தால் அவர் நம்மை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசமே சொல்லு. நேரம் போகுது. நாம் உண்மையாக இருக்க வேண்டிய ஏழு காரியங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உண்மையாக இருந்தார். சொல்லிலும் செயலும் வாழ்விலும் ஊழியத்திலும் உங்களையும் என்னையும் போல இரத்தத்திலும் மாமிசத்திலும் இருந்தார். சொல்லப்படுது அவர் சொல்றாரு, நான் ஒரு கட்டத்தில் சொல்றாரு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம், அது என்ன ஸ்நானம் எங்க? அத சிலுவை மரணம். அந்த பலியை நான் முடிக்கும் வரைக்கும், அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், ஆனாலும் என் பிதா என்னை அனுப்பின நோக்கத்தை நான் கைவிடேன். பாடுகளும் பரிசுத்தவான்களும் என்ற தலைப்பில் தான் ஆண்டவருடைய செய்தியை ஆயத்தப்படுத்தி வாங்க இடரென்று விட ஆண்டவர் அது அப்படியே கருமரம். எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், ஆனாலும் இயேசு தன் உண்மையில் இருந்து ஒரு கொஞ்சம் கூட அவர் விலகவே இல்லை. பிசாசு வெட்கப்படுவார். பரிசேயரும் சதுசேயரும் அவருடைய சொல்லிலும் செயலிலும் விலை கண்டு பிடிப்பதற்கு ஒவ்வொரு இடத்திலும் சுத்தி சுத்தி அவருக்கு பின்னால போய்கிட்டே இருந்தார், போய்கிட்டே இருந்தார். அவர் என்ன செய்யறார், என்ன சொல்றார், என்ன செய்யறார், எப்படி இருக்கிறார், ஆட்ட வீட்டுல இருக்கிறார், சாப்பிடுறாரா, என்ன செய்யறார், எல்லாவற்றிலும் அவருக்கு பின்னால பின்னால போய்கிட்டே இருந்தா இயேசுவை பின்பற்ற அவர்கள் போகையில இயேசு இடத்துல பிழை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னால போய்கிட்டே இருக்கார். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், நான் எவ்வளவோ நெருக்கப்பட்டேன், ஆனாலும் உண்மையில் இருந்து அவர் விலகவே இழப்பார். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார். சரியான ஆமி சொன்ன, அவர் உண்மையுள்ளவராக இருக்கப்படியால் அவரை பின்பற்றுகிற நாமும் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது சத்தியம். இது பிதாவின் சித்தம். நேரம் போகிறபடியால் நாம் உண்மையாக இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டிய ஏழு காரியங்களை சீக்கிரமாக கவனமாக நாம் கவனித்து கர்த்தருடைய பந்திக்குள்ள நாம் கடந்து செல்வோம். முதலாவது, அவர் உண்மையுள்ளவராக, நாம் உண்மை உள்ளவராக இருக்கணும், நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஏனென்றால் என கவனிங்க, இந்த இந்த காரியங்களை நாம் நாம் தொட்டு 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 காட்டாவிட்டாலும் சில காரியங்கள் நமக்கு புரியாது. நம்ம எல்லாருடைய கெப்பாசிட்டி, நம்ம எல்லோருடைய எல்லோருடைய கேட்கும் திறன் ஒரே அளவுக்கு இல்லை. நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கிற கேட்கிற திறன், த கெப்பாசிட்டி, அல்லது விளங்கிக் கொள்ளுகிற தன்மை நம் எல்லோருக்கும் வித்தியாசப்படும். ஆகவே சில காரியங்களை நாம் சத்தியத்தினை நாம் தொட்டு பார்க்காவிட்டால் அவர்களை நாம் உணர முடியாமல் போயிடும். ஆகவே இயேசு உபமைகளினால் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் உண்மையாக இருக்க வேண்டிய ஏழு காரியங்கள் சீக்கிரமாக கவனமாக நாம் நம்ப வாழ். முதலாவது, நாம் உண்மையாக இருக்க வேண்டிய ஏரியா எங்கேன்னு சொன்னால், என கவனிங்க, நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை. ஹலோ, உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் அப்படின்னு பைபிள் சொல்லு. நாம் நாம் அநேகர் என்னை சேர்ந்ததான், நாம் உண்மையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஏரியா நம்முடைய வாயின் வார்த்தை. நான் நேற்று உபவாச ஜெப கூட்டத்தை சொன்னேன், மனுஷனுக்கு உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுறது என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். யாரை பேசுறவர், ஹலோ, எனக்குள்ளே எனக்கு வாய்க்குள்ளாக எனக்குள்ள போக. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே அவங்க சாப்பாட்டுல தான் ரொம்ப கவனமா இருந்தாங்க, ஏன்னா சில சாப்பாடு ஆண்டவர் அவாய்ட் பண்ணார். It is finished on the cross. அதை குறித்து பார்க்கணும். சோ, ஆனால் அந்தவர் அங்கு மென்ஷன் பண்ணது என்னவென்றால், வாய்க்குள்ளாக போகிறது நம்மை தீட்டுப்படுத்தாது, ஆனா வாய்க்குள்ள இருந்து வாய்க்குள்ளாலே புறப்படுகிறது நம்மை தீட்டுப்படுத்தும். தீட்டுள்ளவன் பாளையத்துக்கு புறம்பாக இருக்கிறவன் என்று பைபிள் சொல்லுது. யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம், இந்த நாவானது நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுதான், கெடுத்து விடுதான், நம்ம முழு லைஃபையும் ஸ்பாயில் பண்ணுது. பாரு, இந்த வாசனை திரவியம் இருக்கு இல்ல, பெர்ஃப்யூம் சொல்லுங்க, ஒரு செத்த ஈ விழுந்தாலும் அதுல சர்க்கரை சார். அதுபோல நாம எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தை நம்மை தீட்டுப்படுத்திவிடும். சரி, என கவனிங்க, நாம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகளை ஒருவேளை மனுஷர் கவனிக்காம விடலாம், அல்லது மனுஷர் கண்டுகொள்ளாமல் விடலாம், ஆனால் ஆனால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கப்படியால், அவர் தன்னுடைய வார்த்தையில உண்மையுள்ளவராக இருக்கிறபடியால், நாம் பேசுகிற வார்த்தைகளை அவர் கவனித்து கேட்கிறபடியால், நாம் ஒரு நாளைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேணும் என்று இயேசுனா. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து எங்கேயா நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்பு கொடுக்க அதானே, நியாய தீர்ப்பு நாளே கணக்கு ஒப்பு கொடுக்க போறோம். இப்ப விடுங்க ஆள, எஸ் பேச விருப்பமா பேசு, கதைக்கு விருப்பமா கதை, ஆனா நீ கவனிக்காத ஒரு காது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாத. He is a silent listener in every conversation. ஒவ்வொரு சம்பாஷணையிலும் நாம் கவனிக்காத ஒரு காது கருத்தாக கேட்குது என்பதை மறந்துடாத. We should be faithful in our words. Folks, இதை குறித்து நாம் அதிகம் பார்க்கலாம். ஆனாலும் நமக்கு தெரியும், நமக்கு தெரியும். பக்தி உள்ளவன் சொல்லணுமா, ஒரு நாக்க கொண்டவன். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இஃப் யூ டாக் டூ மச் யூ ஆர் அ டாக்கட்டிவ். வரம்பு மீறி பேசுகிறவர்களை வாயாடின்னு சொல்லுவார். நாம் அப்படிப்பட்ட ஒரு பேரில் அழைக்கப்படுறதுக்கு எவரும் விரும்புறது விரும்பவும் கூட. ஆனால் நமக்கு தெரியும் எங்க நம்முடைய வாய், நமக்கு தெரிய வேண்டும் எங்க நம்முடைய வாயை நாம் கட்டுப்படுத்த. ஆனா நாம் எல்லோருமே இதுல தவறு, எல்லோரும் இதுல தவறு. பட் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? நம்முடைய நாவை காத்துக்கொள்ள, நம்முடைய வாயை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு பலம் தருவார். இதற்காக நாம ஸ்பெசிபிக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு பலம் தார், என் நாவை கட்டுப்படுத்த, என் வாயை சரியாக திறக்க எனக்கு உதவி செய்ய முடியும். இதற்காக நம்ம அடிப்படையாக ஆண்டவரத்தில் ஜெபித்தால் இதுல நாம் ஜெயம் எடுக்க முடியும். சொல்றது அவர் உதடுகளில் இருந்து அருள் பொழிகிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் யாரை பின்பற்றோம்? இயேசுவை பின்பற்றோம். நாம் அநேக தவறுகிற இடம் நம்முடைய வாயின் வார்த்தை. அவ இதுல நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் மனத்தியாலம் இருந்து ஜெபம் பண்ணலாம், ஆனால் சில வார்த்தைகள் போதும், சில தவறான வார்த்தைகள் போதும் நாம் தேவ பிரசனத்தை இழப்பதற்கு. சொல்றது விளங்குதானே? அவன் கரிமானவர்களே, நாம் உண்மையாக இருக்கும்படி ஒரு முக்கியமான ஒரு ஏரியா நம்முடைய வாயின் வார்த்தை. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று பைபிள் சொல்லும். ஹலோ, பொய் உதடுகள் ஆண்டவருக்கு அருவறுப்பான். ஐயா, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய இந்த உதடுகள் அருவறுப்பாக மாறுறது அந்த பரிதாபம் இல்லையா? நமக்கு இந்த வாழ்க்கை நாக்கு தான் மிகவும் ஆசீர்வாதம். பாருங்க, நாம் பேசுறது நாவால், பாடுறது நாவால், சுவிசேஷம் சொல்றது நாவால், புத்தி சொல்றது நாவால், ஆராதிக்கிறது நாவால, ஒரு ஆசீர்வாதமான ஒரு அவயம். இதையே நாம் ஆண்டவருக்கு அருவறுப்பாக்கிட்டால் எவ்வளவு பரிதாபம். யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, நாம் அநேகர் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே உண்மை உள்ளவளாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை சந்திப்பாராக. ஏசாயா, He was a mighty prophet in the Old Testament. அவனுக்கு ஐயோ, இவருக்கு ஐயோ, அந்த தேசத்துக்கு ஐயோ, இந்த ஜாதிக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு கட்டம் வந்தது, ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு கட்டம் வந்தது, தேவனை பார்க்கிற ஒரு கட்டம் வந்தது, பரலோக காட்சியை தரிசிக்கிற ஒரு காரியத்தை தேவன் உண்டு பண்ணினார். அவருடைய ஆவுக்குரிய கண்களை திறந்து விட்டார். அப்பொழுது ஏசாயா பரலோகத்திற்கு தேவனை கண்ணோக்கி பார்த்தார். அவரை பார்த்த போது உடனே அவன் கடுகிற, ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனுக்குள்ளே நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி கதர்ந்த போது ஒரு தூதர் பலிபீடத்தில் இருந்து ஒரு குரலை கொண்டு வந்து அவர் நாவை தொட்டு அவரை சுத்தமாக்கான. என்ன கரிமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய நாவை சுத்திகரிக்கட்டும். இன்னொரு ஆமே சொன்ன, நம்முடைய ஜெபங்கள் பலமுள்ளதாக இருக்கட்டும். நம் ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனைகள் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கட்டும். நமக்கு நல்ல குரல் இருக்கலாம், பாடுகிற திறமை இருக்கலாம், சங்கீத ஞானம் இருக்கலாம். ஆனா நம்முடைய தொழுகைகள் ஆண்டவருக்கு பிரியமானது. ஆண்டவர் கிருபையாய் நம்முடைய நாவை சுத்திகரிப்பார். Be careful what you talk because you are a child of God. Number two, இரண்டாவது நாம் உண்மையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், மன்னிக்கணும், மத்தேயு 23:3 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், சொல்றபடி அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? பரிசேர் அல்லது மத தலைவர்கள் அல்லது பரிசேர் அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இடையிலே பெரிய ஒரு வேறுபாடு காணப்பட்டிருக்கு. ஹலோ, நான் சொல்றது தயவுசெய்து கவனி, தயவுசெய்து கவனி, தயவுசெய்து கவனி. 23 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, அவர்கள் சொல்றபடி செய்யுங்க, ஆனா அவர்கள் செய்யறபடி செய்யாது. அர்த்தம் என்ன? அவருடைய செய்கைக்கும் அவருடைய சொல்லுக்கும் இடையிலே பெரிய ஒரு வேறுபாடு. இதைத்தான் நான் சொல்றேன், மாய்மால், ஹிப்போக்ரட். ஹலோ, இதுக்கு பேர் என்னங்க? மாய்மாலம். எங்கு உண்மை இல்லையோ அங்கே மாய்மாலம் குடிகொள்ளும். எங்கே மாய்மாலம் நிறைந்திருக்கிறதோ அங்கே உண்மைக்கு இடமே இல்லை. உலகினர் ஆமே சொல்லு. ஆகவே அவர்கள் சொல்லுவார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கும். நீங்க அவர் சொல்றபடி செய்யுங்க, ஆனா அவங்க செய்யறபடி செய்யாதிருக்கும். அவர் நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. இரண்டாவது, நாம் உண்மையாக இருக்கும்படி அடுத்த அம்சம் என்னவென்றால் உறவுகள். முதலாவது, நாம் வாயின் பேச்சுகள் உண்மையா இருக்கணும். இரண்டாவது, உறவுகள். இன் பிட்வீன் த ரிலேஷன்ஷிப் வித் த பீப்புள், பீப்புள் டு பீப்புள். ஹலோ, உறவு ரெண்டு இருக்குங்க. ஒன்னு, தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு. ரெண்டாவது, மனுஷர்களோடு நமக்கு இருக்கிற உறவு. ரெண்டிலும் நாம் கவனமாக இருக்க. சிலர் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் 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 சொல்லி இருப்பார்கள். ஆனால் மற்றவர்களோடு சரியான, மனிதர்களோடு சக சகோதர சகோடு சரியான ஒரு உறவு இருக்க. மறுபக்கத்தில் சிலர் எப்போதும் ஜனங்களோடு உறவை சரியா வச்சு சிரிச்சு கதைச்சு நடமாடி விசிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஏதோ, ஆனா தேவனோடு இருக்கிற உறவு வலிவிடம் உடைந்து போய்கிறது. ஏனென்றால் கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று ஒருத்தர் கேட்டபோது ஏ சொன்ன வார்த்தை என்னங்க? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாக இருக்கிற கற்பனை, இரண்டாம் கற்பனை சொல்லல. ஹலோ, இரண்டாம் கற்பனை இல்ல, இதற்கு ஒப்பாக இருக்கிற கட்டளை என்னவென்றால், உன்னை நீ நேசிக்கிறது போல் உன் அயலானையும் நேசிக்கலப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பீப்புள். நான் மனுத்தியா கணக்காக ஜபிக்கலாம், 10 பேரோட கோபம் வேண்டாம் என்ன யோசிப்பாரு. சோ நம் பக்கம் நியாயம் இருக்கு, அது வேறு, அதை நான் சொல்ல வர. யாரை நான் பின்பற்ற போறோம்? இயேசு. அவரைத்தான் நான் கவனித்து பார்க்கணும். இப்படி ஒரு நிலைமை இயேசுக்கு ஏற்பட்டு அவர் என்ன செய்வார்? திங்க போட்டார். ஹலோ, உறவுகளில உராய்வுகள் ஏற்படுறது தவிர்க்க முடியாது, தடுக்கவும் முடியாது. ஆனா பைபிள் சொல்லுது, இரும்பு இரும்பு கூறாக்கு. உராய்வுகள் உறவுகளிலே நம்மை அடுத்த ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகமா இருந்தா அதுதான் வெற்றிகள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இல்ல, ஏற்படுற உராய்வுகளில் நாம டவுன், அது பிசாசுக்கு வெற்றி. நான் ஆண்டவரை ஆராதிக்கலாம், பாட்டு பண்ணலாம், சோத்திரம் பண்ணலாம், ஆனா 10 பேரோட நமக்கு கோபம் உறவு சரின்னு சொன்னா, நோ நோ, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷன் கொலைபாதகர் அப்படின்னு பைபிள் சொல்றது இல்லையா? They are murderers. In a governing place, I speak the truth. உன் இதயத்தை திறந்து விடு. So we have to be changed by the word of God. சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலையாகும். உறவுகளிலே நான் உண்மையாக இருக்கணும். இங்க பாருங்க, பேதுரு சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கிறார். ஸ்பீக் வித் ஓபன் ஹார்ட், டாக் டைரக்ட், உள்ளொன்று வெளியொன்று. சில வேளை நாம் shaking the hands, but there is so many distance between the hearts. கவனிங்க, வாய்க்கு வாய் ஒத்திருக்கலாம், ஆனா இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கலாம். தட்டஸ்தத்தை இங்கதான் பிசாசு சூறையாடுற, அது சூறாவடி போல வீசுற. எங்கேயாவது கொஞ்சம் பேர் அக்கியப்பட்டு ஒருவனப்பட்டு தேவராட்சியத்தை கட்டுறது, தேவனுக்காக வாழ்றது, செபிக்கிறது, தொழுகிறது, பிசாசுக்கு சகிக்கவே முடியாது. பாருக்கு வரும் வரைக்கும் அவன் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்க. நாமே அதற்கு இரையாகணும், தட்டி சுத்தி நாமே அதற்கு இரையா இருக்கும், நாமே அதுக்கு இடம் கொடுக்க. இதோ உலகத்தின் அதிபதி வர்றான், இடத்துல அவனுக்கு ஒன்றுமில்லை, இயேசு மூலம். சோ உறவுகளில் நாம் உண்மையாக நாம் நல் மனம் பொருந்தணும், ஒருவர் ஒரு ஏற்றுக்கொள்ளணும். We have to accept each another. Don't put any condition to accept your brother and sister in Christ. They have no authority. நாம் நியாயங்களை அடுக்கினால், ஆண்டவர் நமக்கு நியாயத்தை அடுக்கினா அப்படி இருக்கு. எங்க போய் ஒதுங்கிறது, எங்க போய் இருக்கிறது, எங்க போய் வாழறது, யோசிப்பாங்க. சோ உறவுகளை நாம் உண்மையாக இருக்கணும், ஒருவரை ஒருவர் உண்மையாக விசாரிங்க, உறவுகள்ல உண்மையாக இருங்க, தவறான உறவுகளை குறித்து கவனமாக இருங்க. தப்பான உறவுகள் வேண்டவே வேண்டாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எல்லாம் தேவனுக்கு வெளிச்சமாக. உறவுகளிலே நாம் உண்மையாக இருக்கோம். நேரம் போது அடுத்த காரியம் நாம் போவோம், சீக்கிரம் போ. அடுத்து நாம் உண்மையாக இருக்க வேண்டிய மூணாவது காரியம் நம்பர் 3. நாம் உண்மையாக இருக்கக்கூடிய மூன்றாவது காரியம், முதலாவது நாம் வாயின் வார்த்தையிலே, இரண்டாவது உறவுகளிலே, மூணாவது ஊழியத்தில். பெரிய சப்ஜெக்ட். Be faithful in the ministry of God. ஹலோ, தேவனுடைய ஊழியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உக்கிரானத்துவத்திலே உண்மை இல்லாமல் இருந்த ஒருத்தனை எஜமான் வந்து கணக்கை ஒப்புவி, இனிமே நீ உக்கிரானக்காரனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் தள்ளிவிட்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் செய்கிற ஊழியம் அது எப்பேற்பட்ட ஊழியமாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய ஊழியம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் காட். We are in the same field. ஒரே தோட்டம், ஒரே எஜமா, பட் டிஃபரெண்ட் வொர்க் இஸ் கோயிங் ஆன். வித்தியாசமான இளமைகள், வித்தியாசமான வேலைகள், ஆனா தோட்டம் ஒன்று, எஜமான் ஒருவர். நமக்கு பலன் அளிக்க போறவரும் ஒரே அவர் ஒருவர், சந்தேகம் இல்லை. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாம உண்மையாக இருக்கணும். நான் சொல்றதை கேளுங்க பிளீஸ். நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. மத்த 25:21 நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. உங்களுக்கு தெரியும், அஞ்சு தாளந்து, ரெண்டு தாளந்து, ஒரு தாளந்து உண்மைகளிலே ஆண்டவர் அஞ்சு தாளந்து சம்பாதிச்சவனே, ரெண்டு தாளந்து கொடுத்தவனுக்கு ரெண்டு தாளந்து சந்த போது அவங்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை நல்லது உத்தமம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி. என்ன கவனிங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களை பார்த்து பெரிய ஊழியத்தை செய்தவனே, வல்லமையான ஊழியத்தை செய்தவனே, உன் எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு சொல்லல. சொன்ன வார்த்தை என்ன, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. 1 Timothy 1:12 சொல்லப்படுறது, உண்மையுள்ளவன் என்று எண்ணி எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தபடியால் அவரை நான் சோதரிக்க. எனக்கு அறிமானவர்களே, உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஊழியத்தை தந்தது எனக்கு திறமை இருக்கிறபடியால் அல்ல, எனக்கு பலம் இருக்கபடியால் அல்ல, எனக்கு ஆற்றல் இருக்கபடியால் அல்ல, எனக்கு அறிவு இருக்கபடியால் அல்ல, எனக்கு அனுபவம் இருக்கபடியால். ஒரே ஒரு காரியம் என்ன, நான் உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எனக்கு அவர் கொடுத்திருக்கபடியால் எந்த விதத்திலும் அவரை ஏமாற்றாதபடி, எந்த விதத்திலும் அவரை துக்கப்படுத்தாதபடி, அவரை மேல வைத்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் அவருக்கு உண்மையாய் மரணபடி என்று நாம் இருந்து விட்டோமா இருந்தால் நமக்காக ஒரு கிரீடம் காத்திருக்கிறது. அதற்கு பேர் தான் ஜீவ கிரீடம். இதுக்கு சந்தேகமே இல்லை. நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி அப்படின்னு சொல்லி சொன்னார். கவனிங்க, ஊழிய ஸ்தானத்துக்கு அல்ல, ஊழிய உண்மைக்கு தான் பல. ஹலோ, பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், திங்க் வாட் ஐ அம் சேயிங். ஊழிய ஸ்தானத்துக்கு அல்ல, ஊழிய உண்மைக்கு தான் பரலோக ராஜா, பரலோக தேவன் பலன் அளிக்க போற. ஆகவே நீயும் நானும் தேவனாலே உண்மை உள்ளவன் என்று எண்ணப்பட்டு எனக்கும் உனக்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியத்திலே நான் உண்மையாக இருக்கணும். இந்த ஊழியத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே, நானும் நீங்களும் உண்மை இல்லாதவர்களாக போகிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் வரும், பல காரியங்கள் நடக்கும். ஆனால் ஒன்று நிச்சயம், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, ஒன்று தீமோத்தேயு 1:12, என்னை உண்மை உள்ளவன் எண்ணி எனக்கு இந்த ஊழியத்தை தந்தார், எனக்கு இந்த வேலையை தந்தார். எஜமா எனக்கு ஒரு வேலை போட்டிருக்கார், ஒரு நாள் வருவார், தான் தந்த வேலைக்கு எனக்கு கணக்கு வைப்பார். அப்ப நான் ஒதுக்கப்படாத அவருக்கு முன்பாக நிற்கணும், என்னை பார்த்து சொல்லணும், உங்களை பார்த்து சொல்லணும், நல்லது, இட் இஸ் காட், ஆர் யூ ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, ஒரு எஜமான சந்தோஷத்துக்குள்ள வந்து பரவேசி. ஒவ்வொரு ஊழியத்தை சேரும் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுக்கும் மனுஷிக்கும் என்னை சேர்த்து சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, திங்க அபவுட் தட். ஒரு நாள் நம்ம எஜமா நம்ம பார்த்து சொல்லணும், உன்னையும் என்னையும் பார்த்து, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இந்த வார்த்தைக்காய் நம்முடைய உள்ளம் ஏங்கக்கூடாதா? 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 சிந்திச்சுப்பா. நம்மள பார்க்க திறமை உள்ளவர்கள் எத்தனை பேர் உண்டு? நல்லவர்கள் உண்டு, படித்தவர்கள் உண்டு, பட்டதாரிகள் உண்டு, பண்டிதர்கள் உண்டு, கல்விமானங்கள் உண்டு. ஆனால் உண்மை உள்ளவன் என்று எண்ணி உன்னையும் என்னையும் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினாரே, அதற்கு நீயும் நானும் உண்மையாக இருக்கணுமே. ஊழியத்திலே நாம் முன்னோடு பரலோகத்தில் போய் அவுளியம் செய்வோம். ஹலோ, தேவனுக்கு போய் அவுளியம் செய்வோம், அல்லது பாதாளத்தில் போய் அவுளியம் செய்வோம். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த சின்ன வாழ்க்கையில, இந்த குறுகின வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அளித்திருக்க இந்த மகாபெரிய சந்தர்ப்பத்தை நாம் பாவித்து, இந்த வாழ்க்கையை நாம் பாவித்து, ஆண்டவருக்கு எதையெல்லாம் செய்யணுமோ அதை நாம் செஞ்சிடணும், செய்து முடிக்க. அவர்தான் இயேசுனார் 17:4 யோவான், பிதாவே பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன், which was appointed by my Father, my Heavenly Father. I will not say it is finished on the cross. முடிந்தது. தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தேன், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தேன், ஆகவே சிலுவையில் முடிந்தது என்று முழங்கினார். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், I have finished my race. ஆண்டவர் என்னை நம்பி, உண்மையோட நம்பி எனக்கு ஒப்புக் கொடுத்த ஊழியத்தை நான் செய்து முடித்திருக்கிறேன். என்னையே தைரியம் யோசித்து பாருங்கள், அவருடைய ஊழியத்தில் அவர் அனுபவித்த நெருக்கங்கள், பாடுகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் எத்தனை எத்தனை, அவர்களை விவரிக்க நேரம் இல்லைங்க, நீங்க உங்களுக்கு அதிகமாக தெரியும். எந்த சூழ்நிலையிலும் தன்னை உண்மையோடு நம்பி ஊழியத்தை ஒப்புக் கொடுத்த எஜமானுக்கு அவர் உண்மை உள்ளாக இருந்தார். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா நமக்கு. ஒரு தடவை பில்லி கிராம், உங்களுக்கு தெரியுமா, அருமையான தேவ மனுஷன், சார் வின்சென்ட் சேச்சில், இங்கிலாந்து தேசத்திலே அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது உலக யுத்தம் நடந்தது. கிட்டத்தட்ட அந்த பீரியட்ல பில்லி கிராம் என்பவரை இங்கிலாந்து தேசத்தின் பார்லிமெண்ட்ல பேசுவதற்கு சர் வின்சென்ட் சேர்ச்சில் த பிரிமினிஸ்டர் ஆஃப் த இங்கிலாந்து 5 minutes 5 நிமிடங்கள் அந்த தேவ மனிதனுக்கு டைம் கொடுத்தார். 5 நிமிடங்கள் நீ பாராளுமன்றத்திலே தேவ மனுஷனே, நீ பாராளுமன்றத்திலே இந்த இங்கிலாந்து தேசத்தின் பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு நான் 5 நிமிடம் ஒதுக்குறேன். அந்த காலத்தில் சூரியன் அஸ்தமிக்காத தேசம் என்று வர்ணிக்கப்பட்ட இங்கிலாந்து தேசம், அந்த காலத்தில் வல்லரசாக இருந்தது இங்கிலாந்து தேசம். இட் இஸ் ஐ டோன்ட் ஸ்பீக் அபவுட் தி பொலிட்டிக்கல், ஒரு சில காரியங்கள் தெரிந்து கொள்ள சொல்றேன். என கவனி, 5 நிமிடம் பார்லிமெண்ட்ல பேசுவதற்கு சர்வீஸ் சேஞ்ச் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தட் லேண்ட் டைம் கொடுத்தாரு. என்ன கவனிங்க, பண்டித பில்லி கிராம் பார்லிமெண்ட்டுக்குள்ள போனாரு, சரியாக 4 நிமிடம் பேசி அந்த 4 நிமிடத்துக்குள்ளே கத்தோடைய வார்த்தையை இங்கிலாந்து தேசத்தின் பார்லிமெண்ட்ல பேசி 4 நிமிடத்திலே அவர் முடித்து இறங்கின போது அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாந்து தேசத்தின் பிரதம மந்திரி சர் வின்சென்ட் சேஞ்ச் சொன்னாராம், பிஹோல்ட் This is a faithful servant of the Lord. நாலு சொல்ல கொடுக்கப்பட்ட 5 நிமிடத்துக்குள்ளே அவர் 4 நிமிடத்துக்குள்ளே சொல்ல வேண்டிய தேவ வார்த்தையை பாராளுமன்றத்திலே ஒலிக்க செய்து பாராளுமன்றத்திலே தேவ வார்த்தையை பேசி பாராளுமன்றத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பேசி ஆண்டவருடைய வார்த்தையை 4 நிமிடத்துக்குள்ளே பேசி இறங்கிற போது அந்த பிரதம மந்திரி அவரை பார்த்து சொன்னாராம், இதோ உண்மை உள்ள தேவ மனுஷன் என்று சொன்னாராம். இயேசு சொன்னார், சுயமாய் பேசுகிறவர் தன் சுய மகிமையை தேடுகிறார், தன்னை அனுப்பினுடைய மகிமையை தேடுறவனும் உண்மை உள்ளவனாக இருக்கிறார். ஊழியத்தில் நாம் உண்மையாக இருக்கணும். சீக்கிரம் போவோம். அடுத்த 4வது நாம் உண்மையாக இருக்க முடியும். அடுத்த ஆராதனையிலே உண்மை. யோவான் 4:23-24 இயேசு சொன்னாரு, அவரை தொழுது கொள்றவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வர். அவரை தொழுது கொள்றவர்கள் அவரை தொழுது கொள்றவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் நம்முடைய ஆராதனையிலே உண்மை காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஹலோ, பிளீஸ் லிசன் டு மீ. இது நாம் எல்லாரும் அடிக்கடி நாம் சந்திக்கிற ஒரு ஏரியா. அப்படின்னா இதை திருப்பி போடு. நாம் ஆவி இல்லாமலும் உண்மை இல்லாமலும் தேவனை ஆராதிக்கலாம் இல்லையா? ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆராதிக்க வேண்டும் என்ற ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராது. Don't lose your mind when you worship the Lord of your God. தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது உன் சித்தத்தை பறக்க விடாது, உன் எண்ணங்களை அழிய விடாது, உன் நினைவுகளை அங்கும் இங்கும் பறக்க விட்டுக் கொண்டு இங்கு நின்று ஏசப்பா நாம் தோத்திரம் என்றால் அது கருத்தோடு பாடுறதல்ல, அது உண்மையோடு ஆராதனை செய்வதல்ல, அது அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என கரிமானவர்களே, தேவனை மிகவும் பிரியப்படுத்துறது தொழுகையாகும், ஆண்டவரை மகிமைப்படுத்துறது ஆராதனையாகும். நாம் தொழுது கொள்ளப்படுவதற்காகவே தொழுது கொள்வதற்காகவே தேவன் நம்மை சிருஷ்டித்தார், நம்மை உருவாக்கினார். நாம் பரலோகத்திலே போய் செய்ய போற ஒரே ஒரு தொழிலும் ஒரே ஒரு வேலையும் வித்வுட் ஸ்பேஸ், இரவும் பகலும் இடைவிடாமலும் பரலோகத்தில் செய்யப்படுற ஒரே ஒரு வேலை இருக்குமா இருந்தால் அது தொழுகை, அது ஆராதனை, அது துதி என்பது சந்தேகமே இல்லைங்க. சோ தேவனை நாம் தொழுது கொள்ளணுமா இருந்தால், ஆண்டவருக்கு நாம் அருமையான ஒரு ஆராதனை செய்வணுமா இருந்தால், நாம் ஆவியோடும் உண்மையோடு பொய் உதடுகளால் அல்ல, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நான் ஆராதிக்கும் சொல்லும் போது உண்மையாக நான் அவரை நேசிக்கிறேனா? கத்தாவே நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று நான் அவரை பார்த்து சொல்லும் போது எத்தனை தடவைகள் நாம் மறந்திருக்கோம். Just we have to change ourselves. This is the time to change ourselves by the word of God. அவரை தொழுது கொள்றவர்கள் ஆவியோடு உண்மை. Maybe sound system can be wrong. மியூசிக் சிஸ்டம் கேன்பர் ராங். நமக்கு இந்த உபகரணங்கள் சில பேர் நமக்கு ஒத்துழைக்காம இருக்கலாம். சரியா ஒர்க் அவுட் பண்ண இதற்காக நம்ம பாடுறோம். ஹலோ, இதுக்கு நமக்கு இருக்கிறது பேர் உதவி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லது, விஞ்ஞானம் நல்லது, அதை நாம் சரியாக பயன்படுத்தணும். இல்லாட்டா அதையே நம்ம கொண்டுடும் போகட்டும். அவைகளில் தவறு இருக்கலாம், ஆனா அவைகளுக்கு நாம் பாடுறது, ஆராதிக்கிறது, தொழுகிறது ஆண்டவர். மை வர்ஷிப் அண்ட் காட், என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான்,
not for the microphone system or for the music system. It will help us to worship. ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு உதவி செய்யலாம், ஒரு ஊன்றுகோலாக இருக்கலாம், ஆனா அவைகளிலே நாம் தங்கிவிட முடியாது. என்னுடைய ஆராதனை, நம்முடைய ஆராதனை எப்போதும் தேவனுக்கு இருக்கணும். பாருங்க, எங்க பழைய ஆதி திருச்சபையில் அவங்க எத்தனை வாத்தியம் வாசிந்தாங்க, அல்லது மைக்ரோமன வச்சாங்க, அவங்க ஆண்டு தொழில் கொள்ளாமல விட்டாங்க. இன்னொன்னு, அதை ஆண்டவர் அங்கீகரிக்கல. இட் இஸ் நீடட், இது தேவையானதுதான், நல்லதுதான், ஆனா வி ஆர் நாட் டிபெண்ட் அப்பான் திஸ் மெட்டீரியல். நாம் ஆண்டவர்களே தங்கி அவரை ஆராதிக்கிற மக்கள் பாருங்க, இருந்தாலும் பாடுவோம், இல்லாவிட்டாலும் பாடுவோம். நீதிமான் பாடி மகிழ்கிறான். அப்படி ஏங்க ஒரு ஆமே சொல்லுங்க, வர்ஷிப் யுவர் காட், லூஸ் யுவர் மைண்ட் வென் யூ வர்ஷிப் தி லார்ட். ஆண்டவரை ஆராதிக்கும் போது இங்க நாம நிற்போம், ஆனா நம்முடைய மைண்ட் யாழ்ப்பாணத்தில் நிற்கும். பாருங்க, உலகத்தில் மிக வேகமாக பறக்கிற விமானம் வேற எங்கும் இல்லை, உங்க உள்ளதான் இருக்குப்பா. இங்க நிற்கும் பட்டம் இருக்க வீட்டை போயிட்டு அங்க போய் இருந்த இடம் வீடு அடத்த சுத்தி பார்த்து, இங்க இத்தனைக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்க கிச்சனுக்கு போயிட்டு வந்தாங்களோ யாருக்கு தெரியும். பாட்டு பாடும் போது எங்கெல்லாம் எந்தெந்த தேசத்துக்கெல்லாம் பறந்து போயிட்டு வந்தாங்களோ யாருக்கு தெரியும். கரிமானவர்களே, நாம் அவரை ஆராதிக்கும் போது ஆவியோடு ஏற போது உன்னோடு நாம் கடைசி ஐ மீன் ஆறாவதாக நான் மன்னிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். எங்க நான் பார்க்கிறோம் மன்னிக்கிறதுல நான் உண்மையாக இருக்கணும். யோவான் 1:9 அதற்கு அடுத்து 1:9 எல்லா எடுத்துக்கொள்ளுங்க. 1:9 சீக்கிரம் ஆண்டவர் மன்னித்தால் மன்னித்தது தான், அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோ நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். என்ன கவனிங்க, ஒருவரை நாம் மன்னித்து விட்டால், ஹலோ, ஒருவரை நாம் மன்னித்தால் அதுல நாம் உண்மையா இருக்கணும். ஏனென்றால் நாம் என்ன கவனிங்க, நாம் ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டிருக்கோம். ஹலோ, மறந்து எனிபடி கேன் சே நான் மன்னிக்கப்படாதவன் தேவனான் சொல்லி நாம் சொல்ல முடியுமா? இல்ல, நாம் எல்லோருமே மன்னிப்பை பெற்ற மக்களப்பா. ஹலோ, தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லோருமே மன்னிப்பை பெற்றவர்கள், தேவனாலே மன்னிக்கப்பட்டவர். அவர் நாம் மற்றவர்களை மன்னிக்கணும். நாம் மன்னிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். நாம் மன்னித்தால் மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதப்படி
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை
உள்ளவராய், எல்லா அநியாயங்களையும் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியால் நம்மை அவர் மன்னிக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாமும் மற்றவர்களை உண்மையாக மன்னிக்கணும். மன்னிச்சுட்டு வெளியில போய் அவர் அவங்களுக்கு கதைக்க கூடாது. நான் அவங்களை மன்னிச்சுட்டேன், இட் இஸ் பினிஷ், அதுக்கு சமாதி கலர் கட்டிடும். அதுக்கு பிறகு போய் அதை துறக்க கூடாது. ஆண்டவர் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிச்சு சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாராம், திரும்ப அதை எடுத்தாரா? எடுக்கிறது. அப்படி எடுத்தா யாருங்க நீக்க முடியும்? யாருங்க தேவத்தை சமூகத்தை தரிசிக்க முடியும்? ஆகவே நாம் மன்னிக்கிறதுல உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். போகட்டும், அடுத்தது 6வது, ஜபத்துல நாம் உண்மையாக இருக்கணும். சங்கீதம் 66:18, சங்கீதம் 145:18, மத்தை 23:14, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டு சொன்னால் நாம் ஜபத்திலே உண்மை உள்ளவளாக இருக்கணும். நேரம் போகுது, நீங்க கவனிங்க. பரிசேரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் பார்வைக்கு நீண்ட ஜபம், ஆனா உள்ளத்திலோ விதவைகிட்ட வீடுகளை பட்சித்தார்கள் சொல்லி இயேசு புட்டு காட்டினார். அவருடைய முகத்திரைகளை கிழித்தறிந்தார். பாரு, பார்வைக்கு மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக நீண்ட ஜபம், ஆனா உள்ளத்துல மற்றவர்களை சுரண்டது, கொள்ளையாடு, விதவைகளுடைய வீடுகளை பட்சித்தான். சங்கீதம் 66 பார்க்க, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டால் தேவரே என் ஜபத்துக்கு நீர் பதில் கொடுக்க மாட்டேன். என்ன ஏங்க நாங்கள் ஜபிக்கிற சில ஜபத்துக்கு பதில் இல்லை? நமக்கு தெரியும் தேவனார்கள் நம்முடைய ஜெபத்திலே நாம் உண்மையாக இருக்க. கடைசியாக நம்ம செவன் ஃபைனலி அண்ட் லாஸ்ட்லி கவனிங்க, நோக்கத்து உண்மையாக இருக்கும். ப்ரோவெர்ப்ஸ் நீதிமொழிகள் 24:9 24:9 என்ன சொல்லுது? தீய நோக்கம் எல்லாம் பாவம். இட் இஸ் சின். த ராங் மோட்டிவேஷன் இஸ் சின் பிஃபோர் த லார்ட். தீய நோக்கம் எல்லாம் பாவம். சோ நல்ல காரியங்களையும் தவறான எண்ணங்களோடு செய்ய முடியும். இருக்குதா இல்லையா? 24:9 சரிதானே? 24:9 தீய நோக்கம் எல்லாம் பாவம். நல்ல காரியங்களையும் தவறான நோக்கத்தோடு செய்ய முடியும். நாம் என்ன கவனிக்க, நாம செய்ய போற எந்த காரியத்தையும் அது சரியாக செய்யணும். நாம் செய்ய போற காரியத்தோட நோக்கத்தை ஆராய்ந்து பாருங்க. அநேக பிழைகள் இருந்து தேவனுக்கு நான் தப்பித்துக் கொள்ள முடியும். நான் ஒரு காரியத்தை குறித்து பேச போறேனா, நான் ஒரு காரியத்தை குறித்து கதைக்க போறேனா, நான் ஒரு காரியத்தை செய்ய போறேனா, ஒரு காரியத்தை குறித்து நான் முடிவெடுக்க போறேனா, நான் ஒரு இடத்துக்கு போறேனா, திங்க் யுவர் மோட்டிவேஷன். தீய நோக்கம் எல்லாம் பாவம். நான் நல்லதை பேசலாம், ஆனா நோக்கம் தவறாக இருக்கலாம். நான் நன்மை செய்யலாம், ஆனா நோக்கம் ஆனா தேவனோ நோக்கத்தை பார்க்கிறோம். ஏன்னா உள்ளங்களையும் உள்ளாந்திரங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்ப நோக்கம் பிழைச்சிட்டா எல்லாம் பிழைச்சிருமே. தீய நோக்கம் எல்லாம் பாவம். We are controlled by the time. ஏழு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நான் முன்மொழிவாருக்கு இன்னும் கன காரியிருக்கான சில காரியங்களை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த உறவுகளிலே உண்மை, அது பேச்சில் உண்மை, உறவுகளில உண்மை, ஊழியத்தில் உண்மை, ஆராதனில் உண்மை, ஜெபத்தில் உண்மை, மன்னிக்கிறதுல உண்மை, நோக்கத்தில் உண்மை. ஏழு காரியங்கள் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற இந்த ஏழு காரியங்களில் நாம் முன்னோடலாக இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் தான் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். உண்மை இல்லாதவர்கள் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் உண்மையுடைய இருக்க முடியாது. நாமும் உண்மையுள்ளா இருக்க பிரயாசப்படுவோம். கத்தர் அந்த பலத்தை கிருபை தருவாரா? எல்லோரும் நாம் எழுந்திருப்போமா?